இந்த யோசுவா புத்தகம் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன், நாம் கிறிஸ்துக்குள் நம்ம அனுபவிக்கக்கூடிய, நமக்கு இருக்கிற கிறிஸ்துக்குள் இருக்கக்கூடிய சுதந்திரத்தை ரட்சிக்கப்பட்டவர்கள் நம்ம எப்படி அனுபவிக்கிறது என்பதற்கு ஒரு நிழலாக இந்த புக்கு எழுதப்பட்டிருக்கு. ஒரு சரித்திரம் தான். ஆனா அந்த ஹிஸ்டரியில நம்ம என்ன கூட பாக்குறோம்னா, அந்த ஹிஸ்டரியில நம்ம இந்த காலத்தில் வாழுகிற நம்ம வந்து கிறிஸ்துக்குள்ள நமக்கு இருக்கக்கூடிய இன்ஹெரிட்டன்ஸ், எல்லி முடியாத சுதந்திரம் இருக்கு. அதை நாம் எப்படி நம்ம வாழ்க்கையில் அனுபவிப்பது, அதுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நாம் எப்படி மேற்கொள்வதுன்றது ஒரு நல்ல மாதிரியாக இந்த இது காமிச்சு வருது. எப்படி இஸ்ரேல் ஜனங்களும் யோசுவா போய் கானான் தேசத்தை மேற்கொண்டு ஜெயித்து முன்னேறாங்களோ, நம்மளும் நம்ம வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மளும் கிறிஸ்துக்குள்ள இருக்கக்கூடிய சுதந்திரத்துல முன்னேறி வரும். அவங்களுக்கு கானான் தேசம் சுதந்திரமா இருக்கலாம், நமக்கு பரலோகத்தின் இன்பங்கள், ஆனந்தங்கள், பரலோக ராஜ்யம் சுதந்திரமா இருக்கலாம். ஆனா காலங்கள் வித்தியாசமா இருந்து, குறிக்கோள்கள் வித்தியாசமா இருந்தாலும், ஆனா அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் சேம் தான் இல்லைங்களா, ஒரே கொள்கைகள் தான். அவங்க எப்படி அதை சுதந்திரிச்சாங்களோ அதே கொள்கைகள் மூலமா தான். அவங்க விசுவாசித்து, ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது அவங்க முன்னேறத பாக்குறோம். அவங்க விசுவாசிக்காம போய், 7வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், விசுவாசிக்காம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போய் பாவம் செய்யும் போது என்ன ஆகுது, அவங்க மொடமடைஞ்சு நிக்கிறத, முன்னேற முடியாத தவிக்கிறத நம்ம அங்க பாக்கிறோம் இல்லைங்களா. பல பாடங்கள் படிச்சுக்கிட்டோம் 7வது அதிகாரத்துல. அதுல வந்து நம்ம போ இந்த நமக்குள் இருக்கக்கூடிய சுதந்திரத்தில் நாம் முன்னேறி போகாதபடிக்கு நமக்கு தடை செய்யறது வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதது பாவம் தான். அதுக்கவே ஆண்டவர் மேல் சார்ந்திருக்க நம்ம பார்க்க கத்துக்கணும். இன்னைக்கு 8வது அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம் நம்ம. யோசுவா சாப்டர் 8வது அதிகாரத்துக்கு நம்ம வந்திருக்கும் போது, இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு அதிசயமா ஒரு பாடமாகத்தான் நமக்கு இருக்கு, ஒரு பெரிய பாடம். இந்த அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபுல் ஓவர்வியூ கொடுக்கணும்னா, அவங்க முதல்ல தோத்து போன ஏஹா என்ற ஊரை எப்படி அவர்கள் ஜெயிக்கிறார்கள் அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இப்ப பாவம் செஞ்சு முடைஞ்சு கடந்த அவங்க பாவத்தை டீல் பண்ணியாச்சு. டீல் பண்ண பிறகு ஆண்டவர் அந்த ஏஹாயில எப்படி வெற்றி கொடுக்கிறாரு, வெற்றி கொடுத்த பிறகு அவங்க ஆண்டவருக்கு செய்யக்கூடிய ஒரு ஆராதனை, இது ரெண்டு தான் அதுல இருக்கு. அதை நம்ம பார்க்கும்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன இதுல நமக்கு பாடம் என்ன அடங்கி இருக்கு அப்படின்னா, ரொம்ப யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல தேடி தேடி பார்த்து பல மணி நேரம் அதுல இது எடுத்து பார்க்கும்போது, கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு காரியம் எனக்கு புரிஞ்சிச்சு. இது ஒரு ஒரு ஏஹா என்ற ஊரே ஒரு ஒரு டைப் மாதிரி, ஒரு காரியங்கள்லாம் ஒரு சில காரியங்களுக்கு டைப்பா இருக்கு. எதுக்கு டைப்பா இருக்குன்னு பார்த்தோம்னா, ஏஹா என்ற ஊருக்கு வந்து அழிவுக்கு, அதுக்கு அர்த்தம் வந்து ஹீப் ஆஃப் ரூயின்ஸ், அழிவுக்கு அழிவுக்கேதுவான குவியல் அப்படின்னு அர்த்தம். அழிவுறதெல்லாம் சேர்த்து ஒரு குவியலா பண்ணோம்னா அதுதான் ஏஹா என்ற ஊருக்கு அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஏஹாய்க்கு பழைய சரித்திரம் இருக்கு. ஆபிராம் வந்து தான் கானான் தேசம் வந்த பிறகு, அவர் பாத்தீங்கன்னா பெத்தேல் இங்க இருக்குது, ஏஹாய் அங்க இருக்குது, பெத்தேலுக்கும் ஏஹாய்க்கும் நடுவுல கூடாரத்தை போட்டார் அப்படின்னு பைபிள்ல வருது. என்ன அப்படின்னா அர்த்தம், பெத்தேல்ன்றதுக்கு தேவனுடைய வீடுன்னு அர்த்தம், ஏஹாய்ன்றது அழிவுக்கு கூடாரம்ன்ற மாதிரி. அதனோட இதுல பாத்தீங்கன்னா, ஆபிராமுடைய அனுபவத்திலேயே பாத்தீங்கன்னா, இதுக்கு நடுவுல அவர் போட்ட கூடாரம் என்ன காமிக்குதுன்னா, அவர் வந்து இது ரெண்டுலயும் போராட்டத்துல தான் அவர் இருக்கிறார் பாருங்களா. ஏஹா என்றது இது பார்க்கும்போது, சில கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, நம்மளுடைய நம்மளை பாவத்துக்கு தூண்டக்கூடிய ஒரு மாம்சத்துக்கு, மாம்சத்தின்படி நாம் நடக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது, ஒரு ஒரு டைப்பாலஜி அப்படி எடுத்து நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ரெண்டு விதத்தில் வாழலாம், பெத்தேல் வாழ்க்கையை வாழலாம், தேவ ஆவியினால் நிறைஞ்சு தேவனுடைய ஆலயமா இருந்து நம்ம அப்படி வாழலாம், இல்ல வேற எப்படி வாழலாம், ஏஹாய் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களா இருக்கலாம். புதிய ஏற்பாடு ரெண்டும் சொல்லுது இல்லைங்களா, நீங்கள் மாம்சத்தின்படி நடந்தால் சாவீர்கள், ஆவியின்படி நடந்தால் ஜீவனும் சமாதானத்தோடு நீங்க வாழ முடியும்னு வேதம் சொல்லுது. ரெண்டு வதி ஆபிரகாம் பார்த்தோம்னா, அதுக்கு நடுவுல ஒரு கூடாரத்தை போட்டார், பெத்தேலுக்கும் ஏஹாய்க்கும் நடுவுல அவர் கூடாரத்தை போட்டார். சில ஏஹாய் போகும்போது அடி வாங்குவாரு, பெத்தேலுக்கு போகும்போது அந்த மாதிரி ஒரு காட்சி தான் நமக்கு தெரியுது பாருங்களேன். ஏஹாய்ன்றது வந்து ஒரு சிம்பிள், என்னத்துக்கு சிம்பிள், மாம்சத்துக்கு ஒரு அடையாளம், தோல்விக்கு ஒரு அடையாளம். பாருங்களேன், நம்ம கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்துவோட சுதந்திரத்தை நம்ம எப்படி அனுபவிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பரிசுத்தாவினால் நாம் நிறைந்து பரிசுத்தாவினால் நடத்தப்படும் போது தான் கிறிஸ்துவோட சுதந்திரங்கள் நம்ம அதிகமா அனுபவிக்க முடியும். ஆனா நாம் பரிசுத்தாவினால் நிறைந்து பரிசுத்தாவில வளர நடத்தப்படாம இருப்பதற்கு நமக்கு இருக்கிற ஒரே தடை என்ன? மாம்சம் இல்லைங்களா? கலாத்தியர்ல என்ன போட்டிருக்கு? மாம்சத்துக்கு விரோதமா ஆவி, ஆவிக்கு விரோதமா மாம்சம் போராடுகிறது. பரிசுத்தாவி நமக்குள்ள வேலை செய்யாதபடிக்கு பரிசுத்தாவி துக்கப்படுத்துகிற காரியம் வந்து நம்முடைய மாம்சம். பாருங்களேன், அதுதான் நம்ம பார்த்துக்கணும். ஏ ஹாய் அதுக்கு ஒரு அடையாளமா இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு பெத்தேல் வாழ்க்கை வேணுமா, ஏ ஹாய் அனுபவம் வேணுமா தான் நம்ம பார்க்கிறோம். எப்படி இஸ்ரேல் ஜனங்க ஏ ஹாயில தோத்து போனாங்களோ இல்லைங்களா, ஏஹாயில அவங்க தோத்து போனாங்க, அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவனும் அடிக்கடி ஏஹாயில அவன் தோத்து போய் தோத்து போன ஒரு வாழ்க்கையில அவன் இருக்கிறத பார்க்கலாம் இல்லைங்களா. அந்த ஏஹாயை ஜெயித்து அவன் எப்படி ஆண்டவருடைய சுதந்திரத்தில் ஆவியில் நிறைஞ்சு ஆண்டவருடைய சுதந்திரத்தை அதிகமா அனுபவிக்க முடியும் அப்படின்றதுதான் இந்த அதிகாரம் நமக்கு காட்டுது இல்லைங்களா. எப்படி நான் என் மாம்சம் ஆவியில் நான் நிறைஞ்சு கிறிஸ்துவோடைய சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாம நான் இருக்கிறதுக்கு காரணம் என் மாம்சம். என் மாம்சம் என் ஆவிக்கு விரோதமா சண்டை போடுது, போராடுது. பரிசுத்தாவில நான் நிறைஞ்சிடாதபடிக்கு என் மாம்சத்தினால் நடத்த விடுது. அதை நான் எப்படி ஒடுக்கி ஆவியில் நான் நடப்பது, அதுதான் இந்த பாடம் நமக்கு கத்துக் கொடுக்கும் போது இல்லைங்களா. பாருங்க எவ்வளவு அது ஒரு இதாக நமக்கு வருது, அதுதான் நம்ம கத்துக்க போறோம். மாம்சத்தை ஒடுக்கி நான் எப்படி ஆவியில் நடப்பது. இதுல பாத்தீங்கன்னா முதலாவது பார்க்க வேண்டியது, இதுக்கப்புறம் அவங்க ஏழாவது அதிகாரத்துல தோல்விக்கு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு அழகான படம் இங்க பாக்குறோம். ஆண்டவர் வந்து இஸ்ரவேலையும் யோசுவாவையும் அவங்களை ஆறுதல் படுத்துறாரு. முதல்ல பாருங்களா அவங்களுக்கு என்ன செய்யறாரு, கடவுள் அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஒரு வழிநடத்துல கொடுத்து ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறாரு. அதான் முதல் வசனத்துல நம்ம படிக்க வேண்டியது இல்லை, நான் தொடர்ந்து ஒரு ஒரு வசனமா பார்த்துட்டு போவோம் இல்லைங்களா. அதை கவனிச்சுக்கிட்டே நீங்க வரலாம், ஏன்னா இந்த அதிகாரத்தை முடிக்க பார்க்கல நம்ம, அது தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு போலாம். பாருங்களேன், அவங்க கொடுக்கிற என்கரேஜ்மெண்ட் பாருங்க, முதலாவது வசனம் படிப்போம்.
அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு.
பாருங்களேன், இதுல என்ன பாக்குறோம், இந்த அதிகாரம் முடிஞ்சு ஆக்கானுடைய கதையை முடிச்சுட்டு அவங்க எல்லாரும் இது எழுந்திரின்றார். யோசுவாவை எழுந்திரு அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவர் சமூகத்துல முழங்காலிட்டு ஆண்டவரை நாடி தேடி தன்னை தாழ்த்தி படுத்திக்கிட்டு பல மணி நேரம் இருந்திருக்கிறார். இருந்திருக்கும் போது ஆண்டவர் வந்து பாருங்களேன், அவர் பழைய போன அதிகாரத்துல எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்னு பாக்குறோம், எவ்வளவு பாவத்தை கண்டித்தார்னு பாக்குறோம், ஆனா தன்னை தாழ்மைப்படுத்தி மனம் திரும்புற இருதயத்துக்கு தான் எவ்வளவு கிருபை உள்ளவர்ன்றது இந்த அதிகாரத்துல பாக்குறோம். ஓடி வந்து என்ன சொல்றாரு, நீ பயப்படாது, நாங்க இன்னும் நான் எப்படி இன்னும் பொழைக்க முடியும், இத்தனை பேர் வச்சுக்கிட்டு நான் எப்படி வாழ முடியும், இன்னும் எத்தனையோ இது காணாந்த நான் மேற்கொள்ளணுமே, இன்னும் எவ்வளவு சுதந்திரத்தை நான் அடையணுமே, ஆனா நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்ற ஒரு வேதனையில, எங்க ஜாதி இப்படி இருக்கேன் வேதனையில யோசுவா இருக்கும் போது ஆண்டவர் தனக்கு கொடுக்கிற என்கரேஜ்மெண்ட் பாருங்களேன் எவ்வளவு நல்லா, யோசுவா நீ பயப்படாமலும் do not fear or be discouraged, சோர்ந்து போகாத. ஏன், நான் என் வாக்கு தத்துவத்தை மறக்கல, என் கிருபைய மறக்கல, உங்க பாவம் வந்து என் வாக்கு தத்துவத்தை மாத்த முடியாது. திருப்பி திருப்பி மனம் திரும்பி அவர்கிட்ட வருகிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆறுதலை கிருபையை கொடுக்கிற தேவனாக, மீண்டுமாக தன்னை ஒப்புரவாக்கி கொள்ளுகிற தேவனாக இங்க தன்னை காட்சி அளிக்கிறார் இல்லைங்களா. யோசிச்சு பாருங்க, இஸ் அ காட் ஆஃப் நியூ சாப்டர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஏழாவது அதிகாரத்தோடு இஸ்ரவேல் கதை முடிஞ்சிருக்கலாம், போங்க உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா ஒரு புது சாப்டர் ஆரம்பிக்குது அவங்க வாழ்க்கையில. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலே அதான், ஆண்டவர் எவ்வளவுதான் நம்ம இது இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை வந்து ஆறுதல் படுத்துகிற தேவர், அவர் மன்னிக்க பெருத்திருக்கிற தேவர் இல்லைங்களா. நம்ம மனம் திரும்பி நொறுங்கி போய் ஆண்டவரே நான் எப்படி இதை மேற்கொள்ள முடியும், இதை நான் வெறுக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு அவரை நாடும் போது இல்லைங்களா, அதுக்கு அந்த பாவத்தை டீல் பண்ண பிறகு இங்க வந்து ஒரு ஆறுதல் படுத்துறத பாக்குறோம். இஸ் அ காட் ஆஃப் நியூ சாப்டர், இஸ் அ ஒரு புது அதிகாரத்தின் தேவன், ஒரு புது ஒரு வழிய காட்டுற தேவன், புது ஆரம்பத்தை கொடுக்கிற தேவன் அப்படின்னு சொல்லலாம். சரி, அவர் சொல்லிட்டு அவரு நீ பயப்படாதே கலங்காதே என்ன சொல்றாரு அடுத்தது,
நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆய் பட்டணத்தின் மேல் போ.
பாருங்க, நீ எழுந்து, எழுந்துனா ஒரு முழங்காலிட்டு அவரு ஆண்டவர்கிட்ட மன்றாடிக்கிட்டு இருக்கலாம். இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க எல்லாம் ஆண்டவர் எங்கள்கிட்ட பேசட்டுமேனு காத்துக்கிட்டு இருக்கும் போது முதல்ல அவங்கள என்கரேஜ் பண்றார் இல்லைங்களா. அப்படின்னா கலங்கி பயந்து அவங்க இருக்கும் போது ஆண்டவர் நீ கலங்காதே பயப்படாதேன்னு சொன்னா அது நம்ம சொல்ற மாதிரி இல்ல, ஆண்டவர் இனிமே பாத்துக்கிறேன்ற மாதிரி இல்லைங்களா. அது பெரிய ஆறுதல். நம்ம ஒருத்தருக்கு கலங்காதே பயப்படாதேன்னு அதுக்கு அர்த்தமே கிடையாது. என்ன செஞ்சிருவேன் கஷ்டம் உனக்கு தெரியுமான்னு ஆண்டவர் சொன்னாருன்னா தைரியமா இருக்கலாம். ஏன்னா அவர் பாத்துக்குவார் இல்லைங்களா. அவர் சொல்லிட்டா உண்மையாவே தைரியமா இருக்கலாம். அவர் பேச்சு நம்ம பேச்சு மாதிரி இல்ல. அந்த மாதிரி கலங்காதே பயப்படாதேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டைரக்ஷனை கொடுக்கிறார். என்ன டைரக்ஷன்? நீ எல்லா ஜனங்களையும் கூட்டிக்கொண்டு போ அப்படின்றத பாக்குறோம் இல்லைங்களா. அவங்க திருப்பி போராட ஆய் பட்டணத்தின் மேல போர் எடுக்க அவர் சொல்றார். பாங்களாத்தான் அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து மாம்சத்துக்கு விரோதமா போராடும் போது, பாவத்துக்கு விரோதமா போராடும் போது அந்த போராட்டத்துல நம்ம ஓயவே கூடாது. இதுக்கு விரோதமா நம்ம போராட முடியாதுன்னு மனசு உற்றவே கூடாது. அப்படி உட்டு போறவன் பின்வாங்கி போறவன்னு எபிரேயர் சொல்லுது இல்லைங்களா. ஒருத்தன் பாவத்துக்கு விரோதமா போராடுறத நிறுத்திட்டானா அது அதுவே பெரிய பயங்கரமான அடையாளம். அவன் ஒருவேளை ரட்சிக்கப்படாம இருக்கலாம் அப்படின்னு. ஏன் நமக்கு வந்து இந்த பர்சவர் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு அடையாளம் என்னன்னா அவர்கள் விடாமுயற்சி உள்ள பரிசுத்தவான்கள் இல்லைங்களா. விடாம த பர்சவரன்ஸ் ஆஃப் செயின்ட்ஸ் அப்படின்னு ஒரு சத்தியம் இருக்கு. அதாவது உண்மையா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எப்பவும் விழுவ மாட்டாங்கன்னு இல்லை, விழுந்தாங்கனாலும் தொடர்ந்து அதை மேற்கொள்ளணும்னு முயற்சி செய்கிறவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய அடையாளம். Perseverance of saints, தொடர்ந்து நான் ஏழு தடவை விழுந்தாலும் நான் உன்னை எழுந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பாருங்களா. ஆய் பட்டணத்துக்கு போ, அதான் Perseverance, தொடர்ந்து செய்ய சொல்றார். ஓகே, முதலாவது என்கரேஜ் பண்றாரு பயப்படாதே கலங்காதே, ரெண்டாவது வழிநடத்தல கொடுக்கிறாரு, மூணாவதாக ஒரு வாக்கு தத்துவமும் கொடுக்கிறாரு பாருங்களேன்.
இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும்
நாட்டையும் அவன் ஜனங்களையும் ராஜாவையும் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் இல்ல கொடுத்தேன் டிகிரி அப்படின்னா அவர் தீர்மானிச்சிட்டார். அவர் தீர்மானிச்சிட்டார் ஒப்பு கொடுத்து. கடவுள் மாத்திரம்தான் அப்படி பேச முடியும். அவருக்கு கொடுத்துட்டா நான் யார் நிக்க வைக்க முடியும்? அவர் ஒண்டிதான் பேச முடியும். முடிஞ்சிருச்சு, அது நடந்த காரியம். அது அந்த மாதிரி ஒரு காரியமாக, முடிஞ்ச காரியமாக அவர் சொல்றார். ஆகவே இதுல நம்ம படிக்கிற பாடம் என்ன? நம்ம வந்து இதுல ஒரு இவங்க வந்து கானான் தேசத்துல இவங்க முன்னேறி போகணும்னா ஆய் பட்டணத்தை மேற்கொண்டா தான் முன்னேறி போக முடியும். இல்லைன்னா போக முடியாது அவங்க சுதந்திரத்தை. அதே மாதிரி நம்மளும் மாம்சத்துக்கு விரோதமா போர் செய்யும் போது நம்மளும் அந்த மாம்ச இயற்கையினால சோர்ந்து போய் நம்மளும் ஐயோ இதை நான் மேற்கொள்ள முடியுமா என்னால முடியாதேன்னு சோர்ந்து இருக்கும் போது ஆண்டவர் வந்து சொல்லுகிற ஒரு காரியம், பயப்படாதே கலங்காதே நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். ஒரு வசனம் படிப்போமே, ரோமர் 6:6.
நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம்.
அறிந்திருக்கிறோம் பாருங்களேன். உண்மையா சொன்னா நான் அறிந்து அறியவில்லை, இதை இதுவரைக்கும் நான் அறியவில்லை, இந்த போன வாரம் தான் இதை அறிந்தேன் மகிழ்ந்தேன் அப்படின்லாம். ஏன் இந்த பாருங்களேன், இயேசுடைய சிலுவையினுடைய மாட்சிம மகிமை வந்து அப்படியே அதை படிக்க படிக்க அதனோட ஆழமே எட்ட முடியாதுன்னு சொல்லலாம். இயேசு என்னுடைய பாவங்களைத்தான் சிலுவையில் சுமந்தார் அப்படின்னு நம்மளா படிக்கிறோம். அது உண்மைதான். ஆனா அது ஒரு காரியம் மாத்திரம் இல்லை, எவ்வளோ காரியம் அடங்கியிருக்கு. இதுல என்ன போட்டிருக்கு? இயேசு பொசிஷனலா என்ன தேவனுக்கு முன்பதாக நீதிமான ஆக்கணும் என்பதற்காக என்னுடைய மாம்சம் எவ்வளவு பாவத்துல என்ன தூண்டுது, என் மாம்சம் எவ்வளவு அவலட்சணத்துல என்ன தூண்டுது, என்னுடைய மாம்சத்தையும் அவருடைய சிலுவையில் சுமந்தார்னு போட்டிருந்தா எப்படி இருக்கு பாருங்களேன். வாட் அ கிரேட் நியூஸ் அது. என்னுடைய அது பார்த்தா போட்டிருக்கு, என்னால் நம்பவே முடியல. கண்ணு கண்ணு விட்டு பார்த்த உண்மையாவா இப்படி எழுதி இருக்கிறாங்க படிங்க இன்னொரு வாட்டி.
நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிறுவயில் அறையப்பட்டது.
நம்முடைய பழைய மனுஷன், த ஓல்டு செல்ஃப், அதான் மாம்சம், அதை இயேசு தன்னோடு சுமந்து சிலுவையில் அது செத்து போச்சு. அதான் பொசிஷனல், அது கதை முடிஞ்சு போச்சு. யோசுவாவுக்கு ஆண்டவர் இங்க சொன்ன மாதிரி அந்த ஆயி பட்டணத்தை நான் உனக்கு கொடுத்தாச்சு, ஏ ஆயி பட்டணத்தை உனக்கு கொடுத்தாச்சு என்ன மாதிரி நம்மளுடைய மாம்சத்தையும் ஆண்டவர் சிலுவையில் அரைஞ்சிட்டார். சிலுவையில் அதனோட நிலைமை என்ன, அது செத்து போச்சு. அதனால தான் பாத்தீங்கன்னா பத்தாவது வசனத்தில் நினைக்கிறேன், படிங்க, பத்து,
அவர் மறித்தது பாவத்திற்கு என்று ஒரே தரம் மறித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று.
பதினொன்னு படிங்க.
அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள்.
பாருங்களேன், நம்மளை பாவத்துக்கு மறித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். ஏன், நம்முடைய பொசிஷனல் ஸ்டாண்டிங் அதுதான். ஏகாய்க்கு என்ன சொல்றாரு, நான் அதை உன் கையில கொடுத்தாச்சு, நீ போய் அதை வெல்லலாம், உனக்கு கொடுத்தாச்சு, முடிஞ்சாச்சு இல்லைங்களா. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு என்ன சொல்றாரு, நம்மளுடைய மாம்சம் நம்மளை எவ்வளவுதான் தொந்தரவு பண்ணி பாவத்துல நம்மளை தூண்டினாலும் பாவ சிந்தனைகள் கொடுத்தாலும் ஆண்டவருடைய ப்ராமிஸ் என்ன, அந்த மாம்சம் ஆண்டவர் சிலுவையில் அரைஞ்சிட்டாரு. நான் என்ன பார்க்க வேண்டியதுன்னா அது செத்து போச்சு, இன்னமே நான் பாவத்துக்கு செத்தவனாக என்ன நான் பார்க்கணும். அதான் விசுவாசத்துல தான் நம்ம செய்ய முடியும். பாருங்களேன், அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். பாருங்களேன், அதுதான் இதோ இதோன்றாரு. பாருங்களேன், இந்த வார்த்தை எப்படி வருது, முதலாவது வசனத்தில் படிங்க, கடைசி பகுதி படிங்க, முதலாவது வசனம்.
இதோ ஆயீன் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன்.
பாருங்களேன், இதோ அப்படின்னாவே பிஹோல்ட், பார், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சீன், ஒரு டிரான்ஸ்லேஷன்ல சீனா எப்படி விசுவாச கண்களால பார்க்கணும், பிஹோல்டுனா உன் கையில கொடுத்தாச்சுன்றத நீ நம்பணும். ஒன்லி வென் யூ பிலீவ், வெறும் நம்பும் போதுதான் அது மேல வெற்றி வரும். ஐயோ அப்படி எனக்கு தெரியலையே, அந்த காரணங்கள் சூழ்நிலைகள் ஃபீலிங்ஸ் வச்சு நம்ம பார்க்க கூடாது. விசுவாசத்துல நல்ல விசுவாச போராட்டத்தை போராடினேன் பவுல் சொல்ற மாதிரி, இட்ஸ் எ ஸ்ட்ரகிள், பேட்டில் ஆஃப் ஃபேத். இதோ பார், நான் கொடுத்தாச்சு, அந்த மாதிரி அந்த போரை பத்தி அவர் பேசுறாரு. நம்ம உணர்ச்சிகள் இல்ல, நம்ம காரணங்கள்னால இல்ல, சூழ்நிலைகளை பொறுத்து இல்ல, விசுவாசத்தினால தான் நம்ம இதை செய்ய முடியும். சரி, தொடர்ந்து படிங்க, ரெண்டாவது வசனம் அவர் என்ன சொல்றாரு.
நீ எரிகோவுக்கும் அதின் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதின் ராஜாவுக்கும் செய்ய கடவார். அதில் கொள்ளையிட்ட பொருள்களையும் மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக் கொள்ளலாம், பட்டணத்துக்கு பின்னாலே பதிவிடையை வை என்றார்.
சரி, இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மனிதர்களையும் முழுமையாக கொள்ள வேண்டும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார், எல்லாரையும் கொல்லணும். ஆனா இங்க வந்து ஒரு பெர்மிஷன் கொடுக்கிறார், என்ன, அந்த ஊர்ல இருக்கிற பொருட்கள் ஆடு மாடு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து கொள்ளலாம். ஆனா எரிகோக்கு அதை தடை செய்யப்பட்டிருந்தது, ஆனா இப்போ பாருங்க அதை எடுத்து கொள்ளலாம். ஒருவேளை யோசிச்சு பாருங்க, இதுதான் பார்க்கணும், இன்னமே வரப்போற அவங்க கொள்ளையிடுற எல்லா பட்டணத்தையும் ஒரு கொள்ளையாக இவங்களுக்கு தான் கொடுக்க போறார், இவங்க தான் வச்சுக்க போறாங்க. இத பாக்குற ஆக்கான் இல்ல, இப்ப பாவம் இறந்து போயிட்டார். அவனுடைய முட்டாள்தனம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு தெரியுதுங்களா, யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், அநியாயமா இறந்து போயிட்டானே. கடவுளுக்கு கீழ்படிந்து இருந்திருந்தா அவன் விரும்பினதை விட 50 வெள்ளி காசு என்ன, 10,000 வெள்ளி காசு அவனுக்கு கிடைச்சிருக்கமே, எவ்வளோ முழு காணான் தேசத்தையே கொள்ள அடைஞ்சு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுங்கன்னு தான் ஆண்டவர் கொடுக்க போறார். ஏன், ஃபர்ஸ்ட் எனக்கு குடுன்றதுக்காகத்தான் அவர் சொன்னார், முதல் பலனை எனக்கு குடுன்னு. ஆனா ஆக்கானுடைய குருட்டாட்டம் பாருங்களேன், கொஞ்ச நாள் பொறுப்பு இல்லை, அவன் கொஞ்ச நாள் காத்திருந்தானா எவ்வளோ ஆண்டவருக்கு முன்பதாக துணிஞ்சு சீக்கிரம் போய் எடுக்கணும். அது தாங்க காலையில் நம்ம பார்த்த மாதிரி மாம்சத்தின் இச்சை, ஆண்டவர் காத்திருக்கிறது. ஆண்டவர் நமக்கு யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் இப்படித்தான் ஒரு உதாரணம், ஒரு 10 லட்சம் ரூபாய் ஆண்டவர் கொடுக்கணும்னு இருக்கிறார், ஆனா எனக்கு இப்ப 10 ரூபாய் மேல ரொம்ப ஆசை, அது எடுக்காதன்றார். ஆனா அந்த 10 ரூபாய் எனக்கு வேணும்னு எடுத்துக்கிட்டு அதனால நான் அழியிறேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அந்த 10 லட்சம் ரூபாய் வீணா போகும். கொஞ்சம் காத்திருந்தா ஆண்டவர் கொடுத்திருப்பார், வாலிபர்களே பெரியோர்களே, ஆண்டவருக்கு காத்திருப்பது தான் ஆண்டவர் பெஸ்டா கொடுக்கக்கூடியது. அதை தெரிஞ்சுக்கிறாங்க, ரொம்ப முக்கியம். என்னுடைய வாழ்க்கையிலயும் நான் படிச்சுக்கிட்ட ஒரு பாடம், கர்த்தருக்கு தான் இந்த கழுகுகளும் இதாயிடும். கர்த்தருக்கு காத்திருக்கு இருக்கிறவர்களுக்கு ஒரு படிங்கள ஒரு வசனம், சங்கீதம் 34:10.
சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையக்கூடாது.
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, இன்னொரு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா தோஸ் ஹூ வெயிட் ஆன் தி லார்ட், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு குறைவு படாது. இந்த பாடத்தை நம்ம படிக்கணுங்க. கர்த்தரை நம்பி கர்த்தரை வாழ்க்கையில என்ன கொண்டு வராரோ அதற்காக நான் காத்திருப்பேன். ஏன், அவர் கொண்டு வர்றதுதான் பெஸ்டா இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம மாம்சத்துல, நம்ம மாம்சம் என்ன செய்யறது, தான் மாம்சத்துக்கு வேணும், அதுக்கு இடம் கொடுத்தோம்னா எனக்கு வேணும், இது தான் வேணும், இப்பதான் வேணும், அதுதான் அது கேட்கும், இப்போ வேணும் இல்லைங்களா. வெயிட் எல்லாம் பண்ண முடியாது. அதனால தான் எத்தனை பேருடைய வாழ்க்கை கெட்டு போகுது தெரியுமா, எத்தனை பேர் அவங்களுடைய கர்த்தர் கொடுக்கக்கூடிய பெஸ்டை இழந்து போறாங்க தெரியுமா. ரொம்ப வேதனை. சாத்தான் தான் முதல்ல செய்து, இயேசுக்கு வந்த சோதனை தானே, அந்த அப்பத்தை அந்த கல்லை மண்ணாக்கி, அதான் மாம்சத்தின் சோதனை. வெயிட் பண்றதுக்கு நம்மள விடுறதில்ல, இப்பவே நான் என்ஜாய் பண்ணணும், இப்பவே எனக்கு வேணும். ஆனா கடவுளுக்கு காத்திருந்தோமானால் நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை அவர் கொண்டு வரார். அது எந்த விஷயத்திலேயாவது இருக்கட்டும், பாருங்களேன், சொல்ல போனா நம்ம இதயத்துல விரும்புற ஆசைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். கர்த்தருக்கு நீ காத்திரு, உன் இதயத்தின் ஆசையெல்லாம் அவர் நிறைவேற்றுவார் வேதம் சொல்லுது இல்லைங்களா. கர்த்தர்களின் மகிழ்ந்திரு, உன் இதயத்தின் ஆசைகள்லாம் அவர் நிறைவேற்றுவார். நீ என்றதை விட, கேட்கறத விட, கற்பனை பண்றதை விட நிறைவேற்றுவார்ன்றது. ஆனா நம்ம மாம்சத்துல என்ன பண்றோம், அவசரம் தான், அவசரத்தினால தான் நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்கிறது தான் நம்ம பார்க்கணும். அதனால பொறுமை, இந்த இதுக்கு மாம்சத்துக்கு பொறுமை இருக்காது, அவசரப்பட்டு செஞ்சு வாழ்க்கைய வீணா கெடுத்துக்கிறது. இதனால தான் நம்ம பார்த்துக்கணும், இது ரொம்ப முக்கியமான பாடம். நம்ம எல்லா விஷயத்திலயும், நம்ம வேலை விஷயத்துல, படிப்பு விஷயத்துல, திருமண விஷயத்துல, செக்ஷுவல் ஆசை விஷயத்துல, ஃபைனான்சியல் விஷயத்துல, குடும்ப விஷயத்துல, எல்லாத்துலயும் ஆண்டவர் என் வாழ்க்கையில அலோ பண்ணட்டும், நான் அவசரப்பட்டு காரியங்களை செய்ய மாட்டேன். ஆண்டவர் சொல்லாத, ஆண்டவர் தடை பண்ற காரியத்தை வேணும்னு போய் எடுத்துக்க மாட்டேன். எடுத்துக்கிட்டு அதை விட முட்டாளுங்க நம்ம இல்ல. அவங்களை சொன்ன மாதிரி 10 ரூபாய் ஆசைப்பட்டு 10 லட்சம் ரூபாய் விட்ட மாதிரி முட்டாள்தனம் அது. அந்த மாதிரி அது விட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த விளைவுகளோடு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து என்ன யூஸ். அதனால தான் நம்ம யோசிச்சு பாருங்களேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு காரியமும் குறைப்படாது. அவர் ஒன்னுலயும் அவர் குறை வைக்க மாட்டார், ஒன்னுலயும் குறை வைக்க மாட்டார் அவர் காத்திருக்கிறவர்களுக்கு. அதை பாக்குறோம் பாருங்களா, இந்த ஆக்கானுடைய முட்டாள்தனத்தை பாக்குறோம். தொடர்ந்து படிங்களா.
அப்பொழுது ஆயினே போக யோசுவாவும் சகல யுத்த ஜனங்களும் எழுந்து புறப்பட்டார்கள்.
பாருங்க, இங்க 2வது வசனத்தில் இன்னொரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். இப்போ அவங்க அதை போய் மேற்கொள்றதுக்கு ஒரு பிளான போட்டு தரார். இப்போ தோத்து போயாச்சு முதல் தடவை, இப்போ ஒரு பிளான போட்டு தராரு, ஒரு ஸ்ட்ராட்டஜி, எப்படி போய் ஆய தாக்கணும், ஒரு கேம் பிளான் வாங்க, எப்படி போய் தாக்கணும். தாக்கணும் போது ஒரு ஒரு பதிகி இருந்து இல்லைங்களா, அதான் போட்டிருக்கு. என்ன
போட்டிருக்கு,
பதிவிடை. பதிவிடை, பதிகி, பதிவிடைனா பதிகி இருந்து அவர்களை தாக்கணும், தாக்கணும். ஏன், எரிகோ போய் எப்படி தாக்கினாங்க, ஒளிஞ்சு ஒளிஞ்சு எங்க இருக்கிறாங்கன்னு பயந்துகிட்டா போய் தாக்கினாங்க. அப்படி தாக்கல, எப்படி தாக்குனாங்க, தைரியமா எக்கால சத்தம் ஊதிக்கிட்டு போய் 7 தடவை போய் சுத்திட்டு வந்து உள்ளகிறவங்க தான் நடுங்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. ஆனா இவங்க போய் தைரியமா போய் 7 தடவை 7 நாள் சுத்திட்டு வந்து ஏன் அப்படி போய் இங்க தாக்க முடியாது, ஏன் வித்தியாசமா இங்க தாக்கப்படுறாங்க, ஏன் வித்தியாசமான பிளான் கொடுக்கறாரு அப்படின்னா, முதலாவது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், கடவுள் வந்து அவருடைய அவருடைய திட்டங்களை வந்து ஒரு ஒரே மாதிரி செய்யறவர் அல்ல. நம்ம அனுபவத்துல செஞ்சுக்கலாம், அவர் அப்ப செஞ்சார் அதே மாதிரி செய்வாருன்றத மாதிரி நினைக்கிறது இல்ல. அவர் அவருடைய திட்டத்தை அவர் அவருடைய திட்டத்தின்படி மாத்திக்கிட்டு இருப்பார். ஆனா இந்த விஷயத்துல மாத்தினதுக்கு எதுக்குன்னா, பாருங்க அவங்களுடைய அகங்காரம், முதல்ல அவங்க தாக்க போகும்போது அவங்களுடைய அகங்காரம், அவங்க செஞ்ச தவறு, அந்த தவறுனால அவர்களுக்கு இப்ப தாழ்மையை கத்துக் கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற வழி பாருங்களேன். தவறு அவங்க செஞ்ச அகங்காரத்தினால எதெல்லாம் தவறு செஞ்சாங்களோ அதையெல்லாம் கரெக்ட் பண்ணும்படிக்கு ஒன்னொன்னா இங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டுற. ஒருவேளை ஆகிய தாக்குறதுக்கு அவர் வேற பிளான வச்சிருந்திருக்கலாம், வேற பிளான வச்சிருந்திருக்கலாம், அருமையான பிளான். ஆனா அந்த பிளான் அவங்க கெடுத்துக்கிட்டாங்க. இப்போ பிளான் பி இது பெஸ்ட் இல்ல, ஆனா இது அவங்களுக்கு என்ன பண்றது, புத்தி சொல்லி தர மாதிரி ஒரு பிளான போட்டு தர்றாரு. முதல்ல பாருங்களேன், கோழைகள் மாதிரி ஒளிஞ்சுகிட்டு ஒளிஞ்சுகிட்டு அவங்க வர வச்சு இவங்க அவங்க பின்னாடி ஓடி எப்படி இருக்கு பாருங்களேன். இது என்ன கடவுள் கொடுக்கற பிளானான்னு நான் முதல்ல யோசிச்சேன். யோசிச்சு பாருங்க, அவர் கொடுக்கற பிளானு போய் 20,000 பேர் அங்க ஒளிச்சு வச்சிருக்கு பின்னாடி. அவங்களுக்கு முன்னாடி காலையில எந்திரிச்சு போங்க போர் வீரர்களா, போகும்போது அந்த ஆய்க்காரங்க பார்த்துட்டு திருப்பி வராங்கன்னு ஓடி வரும்போது நீங்க பயந்துகிட்டு ஓடுற மாதிரி ஓடுங்க. ஓடும் போது அவங்க வந்து அந்த ஊரை எரிச்சுட்டு அவங்க அந்த பக்கம் வரட்டும் இவங்க இந்த பக்கம் வரட்டும்னு ஒரு கோவர்ட் ஆபரேஷன், ஒரு ஒரு ரகசியமா நைட்ல யாருக்கும் தெரியாத ஒரு பெரிய ஆர்மியை கொல்லணும்னா, நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், கிடியன் தான் பெரிய ஆர்மியை கொன்னார். அந்த மாதிரி கொள்றதுக்கு அங்க இருந்தவங்க ஒரு 3,000-5,000 பேர், அந்த சின்ன ஊரை போய் அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருந்துச்சு இஸ்ரேல் ஜனங்க. ஏன், அவங்களுக்கு பாடத்தை கத்துக் கொடுக்கணும். ஒரு முதல் பாடம், என்ன பாடம், முதல்ல முதல்ல அவங்க என்ன நினைச்சாங்க, எவ்வளவு தொந்தரவு பாருங்களேன், கடவுள் ஆசீர்வாத பாதையை நம்ம விட்டு போனோம்னா அது திருப்பி வர்றது எவ்வளவு கஷ்டம்ன்றத உணர்த்துற மாதிரி, அவங்களுடைய முட்டாள்தனத்தை உணர்த்துற அவங்க சுய இதுல விருப்பத்துல அவங்க செஞ்சதை முதலாவது என்ன கரெக்ட் பண்றாரு. முதல்ல அவங்க என்ன நினைச்சாங்க, ஏஹாய வேவ் பார்த்துட்டு வந்து எல்லோரும் போறது வானா, கொஞ்சம் பேர் ஒண்டி போனா போதும் அப்படின்னாரு. நாங்க அவர் என்ன சொல்றாரு இங்க முதலாவது வசனத்தில், யார கூட்டு போடு, எத்தனை பேரை கூட்டு போனோன்றாரு, யாவரையும் கூட்டு போ இல்லைங்களா, கொஞ்சம் பேர் இல்ல, இத்த ஜனங்களை யாவரையும் கூட்டு போ. மூணாவது வசனத்தில் அவங்க ஏகாய வந்து ஒரு ஒரு நிக ஒரு சீப்பா நினைச்சாங்க, சின்ன ஊரு ஒரு சின்ன பெட்டாலியன் போதும்னு பெருமையில நினைச்சாங்க. பாருங்க அவங்க பெருமையை ஒடுக்கிற மாதிரி பெரிய நாட்டை தாக்குற ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி, இவங்க ஒரு கொஞ்சம் பேர் தான் பெரிய நாடு இருக்கிற மாதிரி ஒளிஞ்சி அந்த பிளான் கொடுக்கறதே அவங்கள அவங்களுக்கு தாழ்மையை கத்துக் கொடுக்கணும், தாழ்மையை கத்துக் கொடுக்கணும்ன்ற மாதிரி தான். அது மாத்திரம் இல்ல, யோசுவா கொஞ்ச நேரம் டைம் எடுத்து அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணி கேட்டிருந்தார்னா, ஆண்டவரே உங்களுடைய சித்தமா இப்படி போறதுன்னு அவர் கேட்டிருந்தார்னா எவ்வளவு பிரச்சனை தீர்ந்திருக்கும். அவர் என்ன பண்ணாரு, அந்த வேவுக்காருக்கு ஆமா போங்கன்னு அனுப்பிச்சிட்டாரு. ஜெபம் பண்ணாம ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிருந்தா ஒழுங்கா இருந்திருக்கும். அவர் ஜெபம் பண்ண விட்டுட்டாரு. என்ன ஆச்சு, அதனால காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் முகம் குப்புற உளுந்து மண்ணெல்லாம் தலையில போட்டுன்னு ஜெபம் பண்ண வேண்டியதாயிருச்சு. பாருங்க அவருக்கு நிலைமை. அது மாத்திரம் இல்ல, அவங்க ஆக்கான் கதையில அது என்னத்துக்கு தோல்வி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆச்சு. அது மாத்திரம் அடுத்த நாள் எல்லாம் ஆண்டவருக்கு சன்னதியில இருந்து ஜெபம் பண்ணி தேடின பிறகுதான் ஆண்டவர் வழி நடத்துல கொடுத்தார். பாவம் என்ன பண்ணுது பாருங்களேன், ஆசீர்வாத பாதையை விட்டு போனா எவ்வளவு பெரிய பிரச்சனை வருது அவங்களுக்கு. சரி தொடர்ந்து படிங்களா, மூணாவது வசனம்,
யோசுவா யுத்த வீரரான 30,000 பேரை தெரிந்தெடுத்து ராத்திரியிலே அவர்களை அனுப்பி அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் பட்டணத்தின் பின்னாலே பதிவிருக்க வேண்டும், பட்டணத்துக்கு வெகு தூரமாய் போகாமல் எல்லாரும் ஆயத்தமாயிருங்கள்.
யோசுவா தான் எவ்வளவு தாழ்மையான இது கொடுத்தாலும் இதுல கவனிக்கணும், எவ்வளவு அழகான காரியம் என்னன்னா, ஆண்டவர் இவ்வளவு காரியம் கொடுத்தாலும் நம்ம பெரிய வீரர்களா இருந்தாலும் தாழ்மையோடு அவங்க கீழ்படுகிறோம், அதான் பாக்குறோம். அவங்க ரொம்ப தாழ்மையோடு அதை கீழ்படுகிறத பாக்குறோம். பாருங்க நாலாவது வசனம் தொடர்ந்து படிங்க,
அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது நீங்கள் பட்டணத்தின் பின்னாலே பதிவிருக்க வேண்டும், பட்டணத்துக்கு வெகு தூரமாய் போகாமல் எல்லாரும் ஆயத்தமாயிருங்கள்.
தொடர்ந்து படிங்க,
நானும் என்னோடு இருக்கிற சகல ஜனங்களும் பட்டணத்தந்தையில் கிட்டி சேருவோம், அவர்கள் முன்போல எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரும்போது அவர்களுக்கு முன்னாக நாங்கள் ஓடிப்போவோம், அப்பொழுது அவர்கள் முன்போல நமக்கு முன்னாக முறிந்து ஓடி போகிறார்கள் என்று சொல்லி எங்களை துரத்த புறப்படுவார்கள். நாங்களோ அவர்களை பட்டணத்தை விட்டு இப்பாலே வர பண்ண மட்டும் அவர்களுக்கு முன்னாக ஓடுவோம், அப்பொழுது நீங்கள் பதிவிலிருந்து எழும்பி வந்து பட்டணத்தை பிடிக்க வேண்டும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் அதை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுப்பார்.
பாருங்க இதுல தான் நம்ம சொன்ன மாதிரி கடவுளுடைய எவ்வளவு தைரியமா போய் எரிகோவை ஜெயித்த இஸ்ரவேல் ஜனங்க இப்ப பண்ற ஆபரேஷன் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு தாழ்மைப்படுத்துகிற ஒரு ஆபரேஷன், ரொம்ப ஏகாய்க்கு பயந்த மாதிரி, ரொம்ப ஏகாய்க்கு ரொம்ப பயந்த மாதிரி அவங்க ரொம்ப ஒரு கோழையா செய்யற மாதிரி ஒரு ஆபரேஷன் அவங்க செய்யறாங்க. அதான் அவர் என்ன பண்றாரு, ஒரு 20,000 ஜனங்களை கூட்டி சேர்த்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு, நீங்க போய் பதுங்கி இருங்க, நைட்டே அனுப்புறாரு, இரவு நைட்டே அனுப்பி நீங்க போய் பதுங்கி இருங்க, நைட் எல்லாம் அங்க இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. என்ன, நீங்க போய் பதுங்கி இருக்கும் போது நாங்க வந்து ஏகாய் முன்னாடி வருவோம், நாங்க வரும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம முதல்ல ஓ முதல்ல வடிவாயின் போனாங்களே அவங்க வந்திருக்கிறாங்க, வாங்க திருப்பி துரத்துவோம்னு அவங்க கிளம்பி வரும்போது, நீங்க அவங்க எல்லாம் கிளம்பி வெளியே வரும்போது நீங்க போய் அவங்க ஊரை போய் தாக்கி கொளுத்திருங்க, கொளுத்திட்டு நீங்க தாக்குற மாதிரி அந்த பக்கம் வாங்க, நீங்க வரும்போது நாங்களும் திரும்பி அவங்கள தாக்குவோம், அப்ப நடுவுல அவங்க மாட்டிக்குவாங்க, அந்த மாதிரி தான் ஒரு பிளான். இது நல்லாவா இருக்குது பிளான், அந்த சின்ன ஊரை சாப்பிடுகிறது இவ்வளவு பிளான் நீ பண்ணுமா, இவ்வளவு கஷ்டம் நீ பண்ணுமா, ஏன் பின்னாடி ஓடணுமா, யோசிச்சு பாருங்க, யோசுவா ஆர்மியோடு போறாரு, அவங்க பார்த்த உடனே அவங்கள பார்த்து பின்னாடி ஓடணுமா, ஏன் ஆண்டவர் இதான் புத்தி கத்து கொடுக்கறதுன்றது. ஆண்டவருடைய பாதையை விட்டுட்டு நீ போனீன்னா நீ என்னென்னலாம் தப்பு பண்ணியோ அந்த தப்பெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு உனக்கு புத்தி கத்து கொடுப்பார், பராமரிப்பின் மூலமா புத்தி கத்து கொடுப்பார், புரியுங்களா. அதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன், சிலதெல்லாம் தப்பு பண்ணி போயிட்ட உடனே நான் என்னென்னலாம் தப்பு பண்ணனும் அந்த தப்பை திருத்திக்கிற மாதிரி என்னை தாழ்த்துற மாதிரி புத்தி கத்து கொடுப்பார், என் குடும்பத்துல புத்தி கத்து கொடுக்கலாம், வேலையில புத்தி கத்து கொடுக்கலாம். இதைத்தான் ஆண்டவர் செய்யறாரு, யோசுவா கத்து கொடுக்கிறார் பாருங்க, 20,000 போய் ஒளிஞ்சுக்கிறதா, இதெல்லாம் கோழையா இல்ல உங்களுக்கு முதுகுல குத்துறீங்களேடா அப்படின்ற மாதிரி 20,000 போய் ஒளிஞ்சுக்கிறதா, அதுக்கப்புறம் இவங்க பார்த்துட்டு இவங்க பின்னாடி ஓடுறதான் ஒரு ஒரு சிரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு டிராமா மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அது தொடர்ந்து படிங்க.
நீங்கள் பட்டணத்தை பிடிக்கும் போது அதை தீ கொடுத்து கொடுங்கள், கர்த்தருடைய சொற்படி செய்யுங்கள், இதோ நான் உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார்கள். அவர்கள் போய்
என்ன விளையாட்டு அப்படிலாம் சொல்லல, ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க கரெக்டா கீழ்படுகிறான், அதான் பாக்குறோம், ஒழுங்கா கீழ்படுகிறத பாக்குறோம். தொடர்ந்து படிங்க.
யோசுவா அன்று ராத்திரி ஜனங்களுக்குள் தங்கினான், அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து ஜனங்களை இலக்கம் பார்த்து இஸ்ரவேலின் மூப்பரோடும் கூட ஜனங்களுக்கு முன்னாலே நடந்து ஆயின் மேல் போனான். அவனோடு இருந்த யுத்த ஜனங்கள் எல்லாரும் நடந்து பட்டணத்துக்கு எதிரே வந்து சேர்ந்து ஆய்க்கு வடக்கே பாளையம் இறங்கினார்கள். அவர்களுக்கும் ஆய்க்கும் நடுவே ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. அவன் ஏறக்குறைய 5,000 பேரை பிரித்தெடுத்து அவர்களை பெத்தேலுக்கும் ஆய்க்கும் நடுவே பட்டணத்திற்கு
மேலையில் பதிவிடையாக வைத்தான். என்ன நடக்குது, இந்த 20,000 பேரை அவங்க போய் பதிவு இருக்கிறதுக்கு அவங்க அனுப்பிட்டு இவர் யோசுவா இங்க ஜனங்க கூடிய தங்கி இருக்கிறார், தங்கி இருந்து அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கல, அதிகாலையில் எந்திரிச்சு அவர் கிளம்பி போய் ஆய்க்கு நடுவுல ஒரு கூடாரம் போடுறார், அந்த ஊருக்கு நடுவுல ஒரு கூடாரம் போடுறத பாக்குறோம். கூடாரம் போட்டு அடுத்த நாள் எல்லா ஜனங்களும் எண்ணி அவங்க எல்லாரையும் இன்னும் ஒரு 5,000 பேர் அனுப்புறாருன்னு பாக்குறோம். 12th வசனத்தில் இவங்களை என்னத்துக்கு அனுப்புறாரு, இதான் அவருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது வந்து இவங்க பெத்தேல் பக்கம் இருக்கும்படிக்கு போறாரு, ஏன்னா ஆயி பெத்தேல்லாம் பக்கத்துல, ஒருவேளை இந்த ஜனங்க நம்ம கிட்ட தப்பிச்சு பெத்தேல் கிட்ட போக போறாங்க, இல்ல பெத்தேல இருந்து ஆளுங்க இவங்களுக்கு உதவி செய்ய வரப்போறாங்கன்னு அங்க ஒரு ஜனங்களை நிறுத்தறதுக்கு 5,000 பேரை 12th வசனத்தில் அனுப்புறாரு. பாருங்களா, எல்லா விதத்திலையும் ஏஐ தப்பவே முடியாதபடிக்கு யோசுவா எடுக்கிற நடவடிக்கைகளை பாக்குறோம். தொடர்ந்து படிங்க.
பட்டணத்திற்கு வடக்கே இருந்த சகலை சேனையையும் பட்டணத்திற்கு மேற்கே பதிவிருக்கிறவர்களையும் திட்டம் பண்ணின பின்பு யோசுவா அன்று ராத்திரி பள்ளத்தாக்கிலே போயிருந்தான். ஆயின் ராஜா அதை கண்டபோது அவனும் பட்டணத்தின் மனுஷராகிய அவனுடைய சகல ஜனங்களும் தீவிரித்து அதிகாலமே குறித்த வேளையில் இஸ்ரவேலுக்கு எதிரே யுத்தம் பண்ண சமமான வெளிக்கு நேராக புறப்பட்டார்கள். பட்டணத்துக்கு பின்னாலே தனக்கு பதிவிட வைத்திருக்கிறதை அவன் அறியாதிருந்தான்.
பாருங்களா, இது இங்கிலீஷ்ல 14th வசனத்தை பாத்தீங்கன்னா இட் கேம் டு பாஸ் அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் ஆண்டவர் நியமிச்சபடி நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம், ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி. குறிப்பிட்ட நேரம் வேற வருது, குறிப்பிட்ட நேரத்தில் அவன் கிளம்பி வந்தான். ஏன், இதெல்லாம் ஆண்டவரும் யோசுவாவுக்கு உதவி செய்யறார். யோசிச்சு பாருங்க, என்னுடைய கண்ட்ரி இங்க இருக்குதுன்னா ஒரு 30,000 சோல்ஜர்ஸ் வந்து என் கண்ட்ரி பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்கன்னா ஒரு ராஜாக்கு தெரியாம இருக்குமா? அவர் என்ன ராஜாவா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, பெரிய ராஜா, என் நகரத்தை நான் பாதுகாக்கணும்னா அங்க சுத்தி இப்போ இவங்க விடுற மாதிரி, ஏ வேவுக்கார் விடுற மாதிரி நகரத்தை சுத்தி வேவுக்கார் வச்சிருப்பாங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50-100 மைலுக்காவது வச்சிருப்பாங்க வேவுக்காருங்க. இவங்க பக்கத்துல தான் இருக்காங்க, ஏன் தெரியாம இருக்கு அப்படின்னா அது ஆண்டவருடைய செயலாக, இட் கேம் டு பாஸ். அவன் அறியாம இருந்ததே ஆண்டவருடைய செயல். அந்த டைம்ல அவன் அந்த முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சுட்டான். யோசுவாவுக்கு எப்படி ஆண்டவர் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு அவன் அறியாம இருந்தான். இவங்க ஒளிஞ்சிருக்கிறத அவன் அறியாமல் இருந்தான் அப்படின்றதான் நம்ம இங்க பாக்குறோம். அவன் அறிஞ்சு கொள்றதுக்கு ஆண்டவர் அவங்களை விடல. அப்புறம் தொடர்ந்து படிங்க.
யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் அவர்களுக்கும் முன்பாக முடிந்து வனாந்தரத்துக்கு போகிற வழியை ஓடி போனார்கள். அப்பொழுது பட்டணத்துக்குள் இருந்த ஜனங்கள் எல்லாரும் அவர்களை துரத்தும்படி கூப்பிட்டுக் கொண்டு யோசுவாவை பின்தொடர்ந்து பட்டணத்தை விட்டு அப்புறப்பட்டார்கள். ஆயிலும் பெத்தேயிலும் இஸ்ரவேலரை பின்தொடராத மனுஷன் இருந்ததில்லை.
இதுல இதை நடக்குது, அவங்க நினைச்சபடியே பிளான் நடக்குது. யோசிச்சு பாருங்க, நினைச்சபடியே பிளான், இது ஃபுல்லா டீம் எஃபர்ட். யோசிச்சு பாருங்க, உதாரணத்துக்கு அவங்க துரத்துக்கிட்டே வரும்போது, துரத்துக்கிட்டே வந்து அந்த ஒளிஞ்சிருக்கிறவங்க எந்திரிச்சு வராம அங்கேயே தூங்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? இவங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் இல்லைங்களா? எல்லாம் டீம் எஃபர்ட் இருக்கணும். டீம் எஃபர்டோடு தான் அதை போர் செய்யணும் அவங்க. சரி, அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. யோசுவா போய் அங்க குழுவாரம் போட்டது அந்த ஆயி ராஜா பாக்குறான், பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறத தெரியாம அவன் தன்னுடைய ஆளுங்களை எல்லாம் கூட்டு வரான். அவங்க ஓடுறத பார்த்து வீட்டில் இருக்கிற சின்ன பையன் கூட விடல, விரட்டுவோம்னு சொல்லி எல்லா ஆம்பளைங்களும் எல்லா கோழைகளும் ஓடுறாங்க. ஓடுறவங்களை அடிக்கிறதுக்கு என்ன கஷ்டம் இல்லைங்களா? எதிர்த்து வந்தா தான். ஊர்ல இருக்கிற ஒரு ஆம்பளையும் விடாம வீட்டில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் துரத்திட்டு வராங்க ஓடுறவங்களை விரட்டுறதுக்கு. அவங்களுக்கு தெரியல, எல்லாம் அங்க போட்டிருக்கு பாருங்களா, ஆயில ஒரு ஆம்பளையும் வீட்டில் இல்லை, எல்லாம் வந்திருக்கிறாங்க. போர்ல இல்லாதவங்க கூட போரே செய்ய வராது, அவன் சண்டையே போற வராது. அவன் என்ன பண்ணிருக்கான்? ஓடுறவங்கள விரட்டுறதுக்கு என்ன போறேன்னு அவனும் ஓடி வந்திருக்கான், கத்திய கோலை தூக்கிட்டு. எல்லாம் வெளியே வரும்போது என்ன ஆகுது?
அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆய்க்கு நேராக நீட்டு, அதை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான். அவன் தன் கையை நீட்டினவுடனே பதிவிருந்தவர்கள் தீவிரமாய் தாங்கள் இருந்த இடத்திலிருந்து எழும்பி ஓடி பட்டணத்துக்கு வந்து அதை பிடித்து தீவிரத்தோட பட்டணத்தை தீக்கொளுத்தினார்கள். ஆயியின் மனுஷர் பின்னிட்டு பார்த்தபோது இதோ பட்டணத்தின் புகை ஆகாசத்தில் எழும்புகிறதை கண்டார்கள். அப்பொழுது அங்கும் இங்கும் ஓடி போகிறதற்கு அவர்களுக்கு இடம் இல்லாமல் போயிற்று. வனாந்தரத்துக்கு ஓடின ஜனங்கள் தங்களை தொடர்ந்தவர்கள் முகமாய் திரும்பினார்கள். பதியிருந்தவர்கள் பட்டணத்தை பிடித்ததையும் பட்டணத்தின் புகை எழும்புகிறதையும் யோசுவாவும் இஸ்ரவேலரும் பார்த்தபோது திரும்பிக் கொண்டு ஆயியின் மனுஷரை முறியடித்தார்கள். பட்டணத்தில் இருந்தவர்களும் அவர்களுக்கு எதிர்பட்டதினால் சிலர் இப்புறத்திலும் சிலர் அப்புறத்திலும் இருந்த இஸ்ரவேலின் நடுவே அகப்பட்டுக் கொண்டார்கள். ஆகையால் அவர்களில் ஒருவரும் தப்பி
ஒருவரும் வீட்டுல ஒருவரும் இல்லாம எல்லாரும் துரத்திட்டு வரும்போது யோசுவா ஓடுறாரு, அவங்க பின்னாடி இவங்க ஓடுறாங்க. இதெல்லாம் ஒரு படமா எடுத்தனா எப்படி இருக்கும்? நல்ல இதா இருக்கும். ஓடும் போது என்ன ஆகுது? அந்த ஒளிஞ்சிருக்கிற 30,000 பேர் வெளியே, அவங்க வேலை சுலபமா போச்சு, யாரும் இல்ல வீட்டுல, நகரத்திலேயே யாரும் இல்ல. போய் அந்த ஊரையே கொளுத்தி விடுறாங்க. கொளுத்தி விட்டுட்டு அந்த ஊரு புகை மேல போகுது. எல்லாரையும் அந்த ஊர்ல இருக்கிறவங்களை அழிச்சிட்டாங்க. அழிச்சிட்டு யாரும் பார்க்கல, எல்லாரையும் அழிச்சாச்சு. பெண்கள் பிள்ளைகள் எல்லாரையும் அழிச்சாச்சு. அழிச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்க? அத வேலையை முடிச்சுட்டு அவங்க வராங்க இவங்க பின்னாடி. இவங்க அந்த புகையை வர்றத பார்த்துட்டு யோசுவா இப்படி திரும்புறாரு. திரும்பினவன அந்த பக்கம் இந்த பக்கம் மாட்டிக்கிட்டு ஏகாய் ஊரு ஜனங்களுடைய கதி பயங்கரமா போச்சு. பயங்கரமா போய் என்ன நடக்குது? இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து தாக்கி அங்க இருக்கிற ஒருத்தரையும் விடாம எல்லோரையும் அழிச்சு போட்டாங்க. அழிச்சு போய் அவங்க இறந்ததாக பாக்குறோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த ராஜாவை என்ன பண்றாங்க?
ஆயின் ராஜாவை உயிரோடு பிடித்து யோசுவாவின் இடத்தில் கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலர் வனாந்தர வெளியிலே தங்களை துரத்தின ஆயின் குடிகளை எல்லாம் வெட்டி தீர்ந்த போதும் அவர்கள் அனைவரும் நாசமாக மட்டும் பட்டயக்கருக்கினால் விழுந்து இறந்த போதும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஆய்க்கு திரும்பி அதை பட்டயக்கருக்கினால் சங்கரித்தார்கள். அந்நாளிலே ஆணும் பெண்ணுமாக ஆயின் மனுஷர் எல்லாரும் 12,000 பேர் விழுந்தார்கள். ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரும் மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டுக் கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படி மிருக ஜீவனையும் அந்த பட்டணத்தின் கொள்ளையையும் மாத்திரம் இஸ்ரவேலர் எடுத்துக்கொண்டார்கள். யோசுவா ஆயியை சுட்டெரித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி என்றென்றைக்கும் பாழாக்கிடக்கும் மண்மேடாக்கி ஆயின் ராஜாவை ஒரு மரத்திலே தூக்கி போடுவித்து சாயங்காலம் மட்டும் அதிலே தொங்கவிட்டான். சூரியன் அஸ்தமித்த பின்பு யோசுவா அவன் உடலை மரத்தை விட்டு இறக்க சொன்னான். அதை பட்டண வாசலில் போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை அதன் மேல் குவித்தார்கள்.
சரி, இதான் பாக்குறோம். ஒரு ஒரு இஸ்ரவேல் ஆயியை எவ்வளவு கஷ்டப்பட்டு வென்றாங்கன்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். முதலாவது அவங்களுக்கு தாழ்மையின் பாடத்தை கத்துக் கொடுக்கிறார். இந்த சின்ன ஊர் அழிப்பதற்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டிச்சுன்னா, இப்படி ஆண்டவர் பேச்ச கேட்டிருந்தா இப்படி பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது மாத்திரம் இல்லாம அந்த ஆயி ராஜாவை பிடிச்சி மரத்திலே தூக்கினார்கள், மரத்திலே போட்டார்கள். போது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்மளுடைய மாம்சத்தை இயேசு தன்னுடைய சிலுவையில் சுமந்தார் அப்படின்னும் போது நம்மளுடைய மாம்சத்தை காட்டுகிற ஒரு ஒரு சிம்பிளா அங்கேயும் பார்க்கிறோம். ஆகவே இதை நம்ம முடிக்கும் போது நம்ம படிக்கிற சில பாடங்களை நம்ம படிக்கணும். என்ன பாடத்தை இதுல இருந்து நம்ம படிக்கிறோம்? நான் ஆரம்பத்தில் எப்படி சொல்லி ஆரம்பிச்சா, இது ஒரு நிகழ்வு, ஒரு சரித்திர நிகழ்வு. இதுல என்ன பாக்குறோம்? வெறும் பயங்கரமான கொடுமை, கடைசியில வெறும் மரணம், மரணம் எல்லாரையும் அழிச்சு போட்டுறான். அழிச்சு போட்டு அவன் சபிக்கப்பட்டதாக அந்த ராஜாவை ஒரு மரத்திலே தூக்குறதுனா சபிக்கப்பட்டதாக காட்டுறாங்க. சபிக்கப்பட்டு அவனை சாயங்கால வேளையில் எடுத்து போட்டு ஒரு குவியலா அந்த ஊர்ல ஏத்தி விடுறத நம்ம பார்க்கிறோம். இதுல என்ன பாக்குறோம்னா, நம்ம ஆவியின்படி நடக்கிறோமா மாம்சத்தின்படி நடக்கிறோமா? ஆவி நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கக்கூடிய சுதந்திரத்தை நம்ம அனுபவிக்கணும்னா எப்படிதான் நடக்கணும்? ஆவியின்படி தான் நம்ம நடக்கணும். நம்ம ஆவியின்படி எப்படி நடக்கிறது? ஆவியின்படி எப்படி நடக்கிறது? மாம்சத்தை எப்படி தொடர்ந்து நம்ம ஜெயிக்கிறது? மாம்சத்தை தொடர்ந்து ஜெயிக்கிறோம்னா இந்த பாடத்துல ரெண்டு காரியத்தை நம்ம படிக்கணும். முதலாவது என்ன படிக்கிறோம் பாருங்களேன், இந்த பாடத்தில் அவங்க ஆயியை போய் வெல்லணும்னா அவங்க சொந்த பலத்தினால முடியாது. முடிஞ்சிருக்குமா? முடியாது. அவங்க ஆண்டவர் பேச்சு, ஆண்டவருடைய வல்லமைனால தான் அவங்க வெல்லவே முடியுது அப்படின்னு இந்த பகுதி நமக்கு தெளிவா சொல்லுது. ஏன் இதுக்கு முன்னாடி போனாங்க, ட்ரை பண்ணாங்க, பயங்கரமா தோத்து வந்தாங்க. அதே மாதிரி நமக்கு படிக்கிற பாடம், நம்ம மாம்சத்தை மாம்சத்தின் வல்லமையை ஜெயிக்கணும்னா அது நம்மளுடைய பவர்னால முடியாதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணலாம், நம்முடைய பவர்னால, நமக்கு ரொம்ப வளர்ந்ததுனால, நமக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் வந்ததுனால, நிறைய சத்தியம் கிடைக்கிறதுனால மாம்சத்தின் வல்லமையை நம்ம ஜெயிக்க முடியாது. எப்படிதான் ஜெயிக்க முடியும்? ஆண்டவருடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில் இருந்தா தான், ஆண்டவருடைய வல்லமை நம்ம இதயத்தில் ஊத்தப்பட்டாதான், ஆண்டவருடைய வல்லமைனால தான் ஜெயிக்கப்பட முடியும். ஆண்டவருடைய வல்லமை எப்படி நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் அதான் நம்ம கேட்க வேண்டியது. How, where do I have power to overcome my flesh? அப்படின்னு கேட்டோம்னா இந்த பாடம் நமக்கு ரெண்டு காரியத்தை கத்து கொடுத்து பாருங்களேன். ஆண்டவருடைய வல்லமையினால தான் ஜெயிக்க முடியும்னு ஒரு சில வசனங்களை படிப்போம். எபேசியர் 6:10, நம்முடைய போர் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்லன்னு சரீர விதமா பேசுற துரைத்தனங்களோடு சொல்லுகிற இவரு 6:10 என்ன சொல்றாரு? எபேசியர் 6:10,
கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள்.
ஆண்டவருடைய வல்லமையினால தான் நம்ம மாம்சத்தை மேற்கொள்ள முடியும். இது பவுலர் சொல்ற மாதிரி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலேயே என்னால எல்லாம் செய்ய முடியும். இட் இஸ் த பவர் ஆஃப் காட் ஸ்ட்ரென்த். அதுதான் நம்ம மாம்சத்தை மேற்கொள்ள முடியும். எப்படி கடவுளுடைய பவர் என் வாழ்க்கையில இருக்க முடியும்? எப்படி கடவுளுடைய பவர் எனக்கு கிடைக்கும்னா, கடவுள் கொடுத்த சாதனங்களை தாழ்மையோடு நம்ம கீழ்ப்படிஞ்சாதான். இவர் சொல்லிட்டார், யோசுவாவுக்கு சொல்லியாச்சு. என்ன சொல்லிட்டாரு? அந்த ஆயி பட்டணத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன், அதனால நீ தூங்கிட்டு உனக்கு எல்லாம் வெற்றி கிடைச்சிருவோனாரா? இல்ல, அவர் தாழ்மையான சில காரியங்களை செய்ய சொன்னாரு. யோசுவா தாழ்மையோடு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு செஞ்சதுனால தான் கிடைச்சிச்சு. நமக்கும் அதே தாங்க. ஆண்டவர் நமக்கு சொல்ற காரியங்களை நம்ம செய்யணும். என்ன ரெண்டு காரியம் இதுல படிக்கிறோம், ரெண்டு காரியம் இதுல பாத்தீங்கன்னா, முதலாவது ஒரு நெகட்டிவ் ஒன்னு கொல்லணும், அதான் பாக்குறோம். ஒன்னு கொல்லணும், இன்னொன்னுக்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும், அதான் பாக்குறோம். இங்க என்ன பாக்குறோம், வெறும் மரணம் மரணம் மரணம். 27-29 என்ன பாக்குறோம், ரொம்ப கொடுமையா பயங்கரமா எல்லாரையும் அழிக்கிறத பாக்குறோம், பயங்கரமா அழிக்கிறத பாக்குறோம். வேதம் நமக்கு அதாங்க சொல்லுது, நம்ம மாம்சத்தை நாம் கொன்னோமானால் ஆவியினால நம்ம நடக்க முடியும். கொஞ்சம் கூட அது இடம் கொடுத்தாங்களா, ஆய் பட்டணத்தாருக்கு ஒரு குழந்தை ஆச்சேன்னு விட்டாங்களா, யோசுவா விட்டாரா? இது இன்னைக்கு விட்டோம்னா நாளைக்கு அது நம்மளுக்கு தொல்லை பண்ணாம இருக்காது, இது இன்னைக்கு இடம் கொடுத்தோம்னா நாளைக்கு அது நம்மளை தொந்தரவு பண்ணாம இருக்காதுன்னு ஒருத்தரை விடாம எல்லோரையும் அழிச்ச மாதிரி, நம்ம கொஞ்சம் கூட நம்ம வாழ்க்கையில் மாம்சத்துக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம நம்ம அழிக்கணும். ஒரு வசனம் படிப்போம், கலாத்தியர் 5:16 5:16 படிப்போம்.
பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன, இவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை.
சரி, அந்த லிஸ்ட் பார்க்கலாம், அது என்னன்றத தெளிவாக அந்த லிஸ்ட்ல போட்டிருக்கிறார். நாம் மாம்சத்தை, யோசுவா எப்படி அந்த ஏகாய் பட்டணத்துக்கு கொஞ்சம் கூட ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார், என்ன பண்ணியிருந்தார், இதே பட்டணத்தை நான் உனக்கு கொடுக்க போறேன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, உன்னுடைய மாம்சத்தை கிறிஸ்துவுடைய சிலுவையில் அரைஞ்சாச்சு, நீ பாவத்துக்கு மறிச்சு போன, அதை நம்ம அனுபவிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? யோசுவா சும்மா இருந்தார் இல்ல, அவர் போய் போர் செஞ்ச மாதிரி நம்மளும் நமக்கு இருக்கக்கூடிய போர் என்ன, ஏகாய் பட்டணத்துக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம எல்லோரையும் போட்டு அழிச்ச மாதிரி நாமளும் நம்மளுடைய மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம, அது கொல்லணும்னா என்ன, நம்மள போட்டு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கணுமா, நம்ம கொல்லணும்னா அதுக்கு அர்த்தத்தை பார்த்தோம், அதுக்கு இடம் கொடுக்காம செயல்பட விடாம அதை பலவீனமாக்குற பணியில் நாம் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கோம், அதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்க கூடாது. பாருங்களேன், கொலோசியர் 3:5 அதை சொல்லப்படுறத பார்க்கலாம். கொலோசியர் 3:5
ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிராததனையான பொருளாசை ஆகிய இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள்.
அழித்து போடுங்கள், கொல்லுங்கள், கில், அதான் இங்கிலீஷ்ல பாக்கினீங்கன்னா புட் டு டெத், புட் டு டெத். இவைகளை அதுக்கு லிஸ்ட் வேற கொடுக்கிறாரு, உனக்கு தெரியலனா இந்த காரியங்களுக்கு நீ இடம் கொடுத்துக்கிட்டு இருந்தீனா ஒருபோதும் பரிசுத்தாவினால நடந்து பரிசுத்தாவினால நடத்தப்பட்டு தேவனுடைய கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சுதந்திரத்தை நம்மளால அனுபவிக்கவே முடியாது, அதான் சொல்லப்படுது. புரியுதுங்களா, அவங்க எப்படி மொடமடைஞ்சு நின்றுகிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ ஏகாய தாண்டவே முடியாது அவங்கனால. இவங்க ஏகாய தாண்டினதற்கு என்ன செய்ய வேண்டியதா இருந்துச்சு, ஏகாய தாண்டி இன்னுமே சுதந்திரத்தை அனுபவிக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஏகாயில் இருக்கிறது கொன்னாத்தான். நம்மளோ நம்ம வாழ்க்கையில் இந்த லிஸ்ட்ல போட்டிருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து கொன்னாத்தான் நம்ம முன்னேற முடியும், ஆவியில் நிறைஞ்சு கிறிஸ்துவுடைய சுதந்திரத்தில் நம்ம வளர முடியும். முதலாவது அது நம்ம செய்ய வேண்டியது. ஆண்டவருடைய பவர் நம்ம வாழ்க்கையில வரணும்னா மாம்சத்தின் காரியங்களை நாம் கொல்ல வேண்டும். ரெண்டாவது இன்னொரு காரியத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இவங்க அடுத்ததாக என்ன செஞ்சாங்க பாருங்களேன், அதோடு மாம்சத்தின் காரியத்தை கொண்டுகிட்டு இருந்தா முடியாது. இவங்க அடுத்ததாக என்ன செஞ்சாங்க, ரொம்ப அதிசய பிரம்மாண்டமானது அது பாருங்களேன், என்ன செய்யறாங்க இவங்க. இதுல ஒருவேளை படிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். இத பார்த்தோம்னா இவங்களை எல்லாரையும் சாவடிச்சுட்டு யோசுவா போய் அங்க ஒரு மவுண்ட் ஹெபால் என்ன போட்டிருக்கு, ஏபால் ஏபால் ஏபால்ன்ற ஒரு ஒரு மலையில போய் ஒரு குவியலை கட்டுறார். இல்லைங்களா, அவர் பலிபீடத்தை கட்டுறாரு. அந்த பலிபீடத்தை கட்டி அவர் என்ன பண்றாரு, மோசே சொன்ன மாதிரி கைகளால் வெட்டப்படாத கல்லுகளாலையும் எந்த டூலும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா விக்கிர கடவுள் கைகளால் கட்டப்பட்ட கல்லுகள் வாசம் பண்ணுகிறது இல்லை இல்லையா. அதனால ஒரு பலிபீடத்தை கட்டி அங்க பலிய கொடுக்கறாங்க. அங்க பலிய கொடுத்தது மாத்திரம் இல்ல, என்ன நடக்குதுன்னா அதிசயமா அந்த பலிய கொடுத்து அவங்க வந்து ஒரு ஆண்டவருக்கு ஒரு சுகந்த வாசனையா போய் அந்த பலியெல்லாம் சாப்பிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க இன்னைக்கு. அது மாத்திரம் இல்லாம அதுல இருக்கிற பெரிய அதிசயம் என்ன தெரியுங்களா, இவங்க எல்லாரும் யோசுவா அந்த இடத்தில் ஒரு பெரிய கல்லை நிறுத்துறார். கல்லுங்களை ஒரு மானலத்துனா கல்லுனா ஐட்டுனா ஐட்டு பெரிய கல்லுல நிறுத்தி ரொம்ப டிராமாட்டிக் சீன் ஒன்னு நடக்குதுங்க. சொல்ல போனா பைபிள்லயே ஒரு வினோதமான ரொம்ப அதிசயமான சீன். என்ன, இந்த எப்பால் என்ற இடத்துல முதல் தடவை பைபிள் மோசேவுடைய நியாயப்பிரமாணம் இது வரைக்கும் கூடார உடன்படிக்கை இதுல தான் இருந்துச்சு. ஆனா முதல் தடவை ஒரு டிஸ்பிளே பண்ற மாதிரி போர்டு அடிக்கிற மாதிரி ஒரு பெரிய கல்லை ஏத்தி ரெண்டு கல்லுங்களை ஏத்தி ஆண்டவருடைய கற்பனைகளையும் எழுதுறாரு. அதுல அந்த ஈஜிப்டுடைய பெயிண்ட் இருக்கும், ரெட் கலர் பெயிண்ட், அதை வச்சு அந்த கல்லுல ரெண்டு கல்லுலையும் ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை அதுல எழுதி அந்த ஊர்ல நிக்க வைக்கிறாங்க. அந்த கல்லு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு, அந்த மோனோலித்துன்னுவாங்க பெரிய கல்லுங்க. அந்த கல்லுல அந்த கற்பனைகளை அவர் எழுதுறாரு. ஏன் இவங்க எழுதுறாங்கன்னா, இது உபாகமோ 27-28 நீங்க வீட்டுக்கு போய் படிக்கலாம், நமக்கு நேரம் ஆயிடுச்சு. மோசே இதை சொல்லி இருந்தார், நீங்க கானாந்தேசம் போய் எப்பால் ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி செய்யணும், ஆண்டவருடைய கற்பனைகளை எழுதணும். எழுதுறது மாத்திரம் இல்ல பாருங்க, பப்ளிக்கா அதை எழுதுறது மாத்திரம் இல்ல, யோசிச்சு பாருங்க, அங்க ஒரு ரெண்டு பெரிய கல்லு நிக்குது, ஃபுல்லா ஆண்டவருடைய ஒரு பக்கம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் நிக்குது. ஆண்டவர் பேச்ச கேட்டீங்கன்னா உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் போட்டிருக்கு, ஆண்டவர் பேச்ச கேட்காம போனா உனக்கு கிடைச்ச சாபங்கள்லாம் போட்டிருக்கு. உபாகமம் 28-28 அதுதான் இருக்கு, நீங்க போய் படிச்சீங்கன்னா பார்க்க முடியும் சாபங்கள். இதை நீங்க எழுதணும்னு மோசே சொன்னார். அது மாத்திரம் இல்ல, யோசிச்சு பாருங்க, மறக்க முடியாத ஒரு சீன். அங்க என்ன நடக்குதுன்னா, இங்க இருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்க ரெண்டா பிரியறாங்க, கோத்திரங்கள். இந்த பக்கம் ஒரு 5 கோத்திரம், இந்த பக்கம் ஒரு 6 கோத்திரம் பிரிஞ்சு இவங்க ஒரு 30 மைல் நடந்து போய் இந்த பக்கம் எப்பாலுன்ற ஒரு மலை இருக்கு, அந்த மலையில போறாங்க. இந்த பக்கம் ஜெரிசம்னு ஒரு மலை இருக்கு, அங்க போய் போறாங்க. இங்க ஒரு லட்சக்கணக்கான ஜனங்க, இங்க ஒரு லட்சக்கணக்கான ஜனங்க, கோத்திரங்கள் பிரிஞ்சு கிடக்குது. இதுக்கு நடுவுல லேவியர் கோத்திரம் நிக்கிறாங்க. ஒரு ஆம்பி தியேட்டர்னு வாங்க தெரியுங்களா, ஆம்பி தியேட்டர்னா இந்த பக்கம் அந்த பக்கம் ஆளுங்க நின்று இங்க நடுவுல லேவியருங்க நிக்கிறாங்க, யோசுவா நிக்கிறாரு. அவங்க என்ன சொல்றாரு, யோசுவா அந்த இடத்தில், யோசுவாவும் அந்த லேவியருங்களும் ஆண்டவருடைய பிரமாணத்தை படிக்கிறாங்க, ஆண்டவர் கொடுக்கிற சாபங்களை படிக்கிறாங்க. ஒரு சாபம் படிக்கும் போது எவன் தன் தகப்பன் தாயும் கனம் பண்ணவில்லையோ அவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு யோசுவா கத்தி அந்த லேவியர் கூடமெல்லாம் படிக்கிறாரு. இந்த பக்கம் எப்பால்ல இருக்கிற கோத்திரங்கள்லாம் ஆமேன் அப்படின்னு கத்துது, அது இடி அடிக்கிற மாதிரி அந்த பக்கம் கேட்குது. திருப்பிய இன்னொரு சாபத்தை படிக்கிறாரு, இவங்க ஆமேன்ன்றாங்க. இவங்க ஆபத்தெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஆசீர்வாதத்தை படிக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், இந்த பக்கம் ஆமேன் அப்படின்றாங்க. ஒரு பெரிய டிராமாட்டிக் சீன். எங்கன்னா பைபிள்ல கேள்விப்பட்டிருக்கீங்க, இங்க போட்டிருக்கு, நீங்க போய் உபாகமம் 27-28 மோசே இப்படி பண்ண சொன்னாருன்னு போட்டிருக்கு, அதுல இப்படி போய் பண்ணணும் இந்த மலையில நின்னு. அந்த மாதிரி ஒரு பெரிய டிராமா நடக்குது. ஏன், அவங்க வாழ்க்கையில இன்னுமே அந்த கட்டளைகளை அவங்க மறக்க கூடாது. ஒரு பாவம் நடந்து போச்சு, நடக்க கூடாது நடந்து போச்சு, இன்னுமே அவங்க என்ன செய்யறாங்க, அந்த சீனை கற்பனை பண்ணி பார்க்கணும், என்ன பிரம்மாண்டமா இருந்திருக்கும். அது ஒண்ணு நடக்குது. என்ன அதுல சொல்றாங்க, தாங்கள் இன்னுமே இந்த கானாந்தேசத்தை கொடுத்த தேவனுக்கு தாங்கள் உண்மையா வாழணும்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு வாழ போறாங்க. ஆண்டவர் சொல்லாத காரியத்தை எதெல்லாம் என் வாழ்க்கையில சாபம் கொண்டு வரும், எதெல்லாம் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கொண்டு வரும்னு தெளிவாக அவங்களுக்கு தெரியணும். அதுக்கு கல்லுல மறக்க முடியாத ஒரு கல்லு, உயர்ந்த கல்லுல பெரிய கொட்டை எழுத்துல எழுதி வச்சுக்கிட்டு, ஏன் அந்த ஊர்ல வர போற ஒரு இஸ்ரவேலனுக்கும் தெரியணும், அவன் ஒருவேளை அங்க போய் ஏதாவது எடுத்துட்டு வந்தானா அதை பார்க்கணும், இன்னுமே இது ஆண்டவர் சாபம் கொண்டு வரணும் அதை தூக்கி போடணும். அந்த மாதிரி ஒரு கல்லு ஏத்தி வச்சு ஒரு மாதிரியா இன்னுமே வர கானாந்தேசத்துக்கும் தெரியணும், இவர் எப்பேற்பட்ட பரிசுத்தம் உள்ள தேவன், எப்பேற்பட்ட நியாய பிரமாணம் உள்ள தேவன்றது தெரியற அளவுக்கு அங்க வச்சிருக்கிறார். அது பாருங்களேன், ரொம்ப ஒரு ஒரு கோரஸ் மாதிரி அந்த சத்தம் உரலாம் கேட்கிற மாதிரி அது வருது. இதனால்தான் நம்ம பார்க்கணும். என்ன இதுல பாத்துக்கிறோம், நம்ம வந்து முதலாவது நம்ம மாம்சத்தை இதுல படிக்கிற பாடம், நம்ம மாம்சத்தை ஒடுக்கணும்னா முதலாவது அந்த மாம்சத்தை கொல்லுகிறவர்களா இருக்கணும். அது இடம் கொடுக்க கூடாது. உங்க அவயவங்களை அழித்து போடுங்க. அதை ஏற்படுத்துற ஆசைகளை அவிழ்த்து போடுறது மாத்திரம் இல்லாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி வாழ்றதுக்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும். இதெல்லாம் சாபத்தை கொண்டு வர்றோன்றத உறுதியா நம்ம உணர்ந்து அந்த சாபத்துக்கு நம்ம விலகி வாழணும். பாருங்க, அதுதான் உடன்படிக்கை பண்றாங்க. ஆமேன்றதுக்கு என்ன காரணம், அவங்க இதெல்லாம் சாபத்தை கொண்டு வரோன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாம் கேட்க வைக்கிறார். இவ்வளவு பெரிய ஒரு தியேட்டரை போட்டு யோசுவா கத்துறார், இதெல்லாம் சாபத்தை கொண்டு வரோம், இந்த கூட்டம் ஆமேன்னு, இதெல்லாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும், இந்த கூட்டம் ஆமேன்னு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கும்படி அவங்க மனசுல பதியும் படிக்கு இது செய்யறாரு. பாருங்களேன், அதை பதியும் படிக்கு அவர் செய்யறாரு. அதான் நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம பார்க்கணுங்க. என்ன இந்த கதையில ஒரு ஒரு நல்ல உதாரணம் நம்ம கத்துக்கணும்னா, நமக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம், நம்ம பாடுபடுற அந்த மாம்சம், இயேசு சிலுவையில் அறையப்பட்டு நம்ம பாவத்துக்கு மறித்து போனோம். ஆனா அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஷியலா நம்ம அனுபவிக்கணும்னா விசுவாசத்தோடு ஆண்டவருடைய கட்டளைகள், யோசுவா எப்படி விசுவாசத்தோடு போய் போர் செஞ்சார், அந்த மாதிரி ஆண்டவருடைய கட்டளை கீழ்படிந்து ஏகாயில ஒண்ணுமே இடம் கொடுக்காம எல்லாத்தையும் அவர் அழிச்சு போட்ட மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், ஏகாயில ஒண்ணு விடாம அழிச்சு போடுறதோடு நிக்காம அவங்க செஞ்சாங்க என்ன, ஆண்டவருடைய கட்டளை எதெல்லாம் ஆசீர்வாதம் கொண்டு வரோம், எதெல்லாம் சாபத்தை கொண்டு வரோம் அறிந்து அதுக்கேற்றாபடி வாழ்வோம் இல்லைங்களா. மாம்சத்தின்படி வாழ்ந்தால் அழிவை அறுப்பீர்கள், ஆவியின்படி வாழ்ந்தாய் சமாதானத்தையும் ஜீவனம் அறுப்பீர்கள். ரெண்டு எது வேணும், உனக்கு ஆசீர்வாதமா சாபமா, நாங்கள் இன்னமே ஆவியின்படி வாழப்போறோம் அவங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க இல்லைங்களா, தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தாங்க. எப்படித்தாங்க நம்மளும் நம்ம வாழ்க்கையில் மாம்சத்தை ஒடுக்க முடியும். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணுவோம்.